الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم دائمًا إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிரிலின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றிய வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபவு சாபிஈன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவா வைத்து வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல வகையான உறவுகளை தந்திருக்கிறான். அந்த உறவுகளிலே நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு, நாங்கள் பணிவிடை செய்வதற்கு பொருத்தமான உறவாக அல்லாஹு சுபஹானஹு வதஆலா, அதாவது பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை தந்திருக்கிறான். அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த உறவை, அதாவது குர்ஆனின் மூலமாக சிலாஹித்து கூறியிருக்கிறான். இந்த உறவை ஒரு மனிதன் பேணி நடக்கின்ற போது, இந்த உறவின் ஊடாக அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறுகின்ற போது, அந்த அடியான் நாளைய மறுமையிலே அல்லாஹுவால் அந்த அடியான் கண்ணியப்படுத்தப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாது செய்ய விரும்புகிறேன், எனக்கு ஜிஹாது செய்ய அனுமதித்தாருங்கள் நாயகமே என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டு அந்த மனிதரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள், உன்னுடைய தாயின் தகப்பனும் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் சொன்னார், ஆம் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உன்னுடைய பெற்றோரை பேசி நீ பார்த்துக்கொள், கவனித்துக்கொள், அவர்களை ஹிதுமத் செய்து கொள், நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு ஜிஹாதுடைய கூலியை தருவான் என்று சொன்னார். இன்னும் ஒரு செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹஜ் செய்ய அனுமதித்தாருங்கள் நாயகமே என்று வந்து கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரையும் பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கிறார்களா,
ஆம் நாயகமே, அப்படி என்றால் உனக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கூலியை தருவான், நீ அவர்களை போய் பார்த்துக்கொள், அவர்களுக்கு நீ பணிவிடை செய்து கொள், அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த மனிதனை திருப்பி அனுப்பினார். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு ஜிஹாதுடைய கூலியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய கூலியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது பெற்றோரை கவனிப்பது என்று சொன்னால் மிகையாகாது. கண்ணியமானவர்களே, இதை இரண்டு கோணத்திலே பார்க்கலாம். ஒன்று, இந்த உறவிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள், அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்று இரண்டு வகையாக நோக்கலாம். ஆனால் அந்த இரண்டையும் இன்றைய ஹுத்பாவிலே பேச முடியாது. என்றாயினும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தலைப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய கோபத்தை இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு உறவு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே எங்களுடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் எங்களோடு சந்தோஷப்படுகிறான், எங்களுடைய பெற்றோருடைய மனம் நோகும்படி நாங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களோடு கோபிக்கிறான், எங்களோடு அல்லாஹ் அதாவது எங்களுடைய அந்த இரக்கத்தை காட்டாமல் அல்லாஹ் எங்கள் மீது அவனுடைய அதாபுகளை தந்து விடுவான், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கடியமானவர்களே. எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பெற்றார்களை பாக்கியமாக கருத வேண்டும், சுமையாக யாரும் கருதிவிடக்கூடாது. இந்த பெற்றோர் என்ற உறவை நாம் சீர் செய்யாமல் இருந்தால், பெற்றோர்களுக்கு எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்யாது இருக்கின்ற போதோ அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நிறைய சோதனைகளை தருவான், எங்களுடைய ஆயுளிலே பரக்கத் இருக்காது, எவ்வளவு தேடினாலும் அல்லாஹ் எங்களுக்கு மிச்சத்தை தர மாட்டான், அது மாத்திரமல்ல உணவிலே அபூரித்து இருக்காது, எவ்வளவுதான் கல்வி கட்டாலும் அந்த கல்வியால் சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோர்களுடைய உறவை சீராக்கிக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஈருலகிலும் வெற்றியை தருவான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவை எனக்கு காட்டித்தார்கள் நாயகமே என்று வந்து கேட்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுடைய தாய் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு மனிதரை கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுடைய தாய். மூன்றாவது கேட்க உங்களுடைய தாய் என்றார்கள். நாலாவது விடுத்தம் அந்த மனிதர் கேட்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுடைய தகப்பன் என்றார். கண்ணியமானவர்களே, முதலாவது அந்தஸ்தையும் தாய்க்கு கொடுத்தார்கள், இரண்டாவது சேர்ந்து வாழக்கூடிய அந்தஸ்தையும் தாய் கொடுத்தார்கள், மூணாவதும் தாய்க்கு கொடுத்தார். கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டும், மிகவும் பெருமதியான ஒரு உறவுதான் தாய். ஏனென்றால் ஒரு தாயை பொறுத்த வகையிலே சுதந்திரமாக வீட்டில் இருந்த அந்த தாய் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த தாயிடத்திலே மிகவும் நிறைய நல்ல தன்மைகள் காணப்படுகிறது. அந்த தாய் ஒரு சமூக பொறுப்பை சுமக்கிறார். கற்பமுட்டது முதல் அந்த தாய் நிறைய சிரமங்கள் மேற்கொள்கிறார். எந்த அளவென்றால் அந்த தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து விட்டால் அந்த தாய் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார். அந்த பல இன்னல்களுக்கு ஆளாகி அந்த தாய் என்ன செய்கிறார் என்றால், ஒரு குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய சாப்பாட்டை தியாகம் செய்கிறார், தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறார். இப்படியே அந்த தாய் அந்த காலத்தை கடத்துகிறார். அந்த கற்ப காலங்கள் அந்த தாய்க்கு ஆசை வரும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும், ஆனால் அந்த தாய் சாப்பிட மாட்டார். ஏனென்றால் என்னுடைய வயிற்றிலே உள்ள குழந்தைக்கு இதனுடைய நோய்கள் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று அந்த தாய் பயப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த காலங்களிலே திருமண வீடுகள் வருகின்ற போது முக்கியமான விடயங்கள் வருகின்ற போது இடங்களிலே கலந்து கொள்ளாமல் இந்த தாய் இந்த குழந்தைக்காக தன்னுடைய சுகந்திகளை கூட தியாகம் செய்துவிட்டு வீட்டிலே அந்த தாய் இருக்கிறார். ஒரு குழந்தையுடைய தியாகத்துக்காக, ஒரு குழந்தையை நல்ல முறையில் இந்த உலகத்திலே உருவாகுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் தாயாக இருக்கிறார். அதுக்கு பின்னால் பாருங்கள், ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹாலிஹா மாஸத் ஷஹீதுன் இன்தல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ்விடத்திலே அந்த தாய் ஷஹீத் என்று சொன்னார்கள். இன்றைய வைத்தியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு மனிதன் விபத்திலே சிக்கி அவனுடைய காலோ கையோ அல்லது உறுப்போ இழக்கிறான், அந்த இழப்புடைய கஷ்டத்தை விடவும் அந்த இழப்புடைய வருத்தத்தை விடவும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற போது ஒரு குழந்தையை பிறக்க செய்கின்ற போது அந்த தாய் கஷ்டப்படுகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நாங்கள் வசியத்து செய்தோம், மனிதர்களுக்கு நாங்கள் வசியத்து பண்ணினோம். என்ன என்றால், உங்களுடைய பெற்றோர் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொல்லி அல்லாஹ் காரணம் சொல்கிறான். அவருடைய தாய் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு அவனை சுமந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த தாய் அந்த குழந்தையை சுமந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சாதாரண ஒரு கஷ்டம் அல்ல, ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரணமான ஒரு கஷ்டம் அல்ல. கண்ணியமானவர்களே, அந்த தாய் எவ்வளவு தியாகம் செய்கிறார். அந்த காலத்திலே அந்த தாய் தங்களுடைய உணவுகளை கூட, பிரயாணங்களை கூட, தன்னுடைய சுகண்டிகளை கூட, தங்களுடைய தூக்கங்களை கூட அந்த தாய் தியாகம் செய்கிறார். அதற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து விட்டால் தன்னுடைய இரத்தத்தை அந்த குழந்தைக்கு பாலாக கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்ததற்கு பின்னால் தாயுடைய மடியிலே வைத்து தான் பால் குடிக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் எங்களை மடியிலே சுமந்து இந்த குழந்தை பால் குடிக்காது, இந்த குழந்தை உண்ணாது என்று அந்த தாய் எங்களை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் யாரிடத்திலே முறையிட்டிருப்போம்? நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போமா? கண்ணியமானவரே, எங்களுடைய தாய் எவ்வளவு இறக்கப்பட்டு எங்களை அணைத்து எங்களுக்கு அந்த அவருடைய தாய் பாலை ஊற்றி எங்களை அழகான முறையில் வளர்த்திருக்கிறார். அந்த காலத்திலே, அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற காலத்திலே அந்த தாய்மார் இரவிலே தூங்க மாட்டார். ஒவ்வொரு கணவன்மார் அந்த இடத்தில் இருக்கின்ற கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இரவிலே தூங்கிவிட்டால் நாங்கள் எல்லோரும் தூங்கி விடுவோம், ஆனால் ஒரு தாய் குறைந்தது ஒரு நாளைக்கு 8-10 முறைகள் அந்த குழந்தைக்கு அவன் விழிக்கிறார். ஏன் இந்த குழந்தைக்கு அவன் எவ்வளவு அந்த தாய் தியாகம் செய்கிறார்? அதற்கு பின்னால் அந்த தாய் அந்த குழந்தையை கொஞ்சம் பெரிய வயதை அடைகிறது. கண்ணியமானவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே குழந்தையை நடக்க விட்டு தாய் அழகு பார்ப்பாள். ஆனால் குழந்தையை நடப்பதை பார்ப்பதை விடவும் குழந்தை விழுந்து விடக்கூடாது என்பதில் இந்த தாய் கண்ணுங்கருத்துமாக இருப்பாள். அதுதான் தாய் பார்க்கும். அதற்கு பின்னால் தாய் வீட்டிலே எல்லோருக்கும் சமைப்பாள். சமைத்து விட்டால் அந்த தாய் இருக்கிறாளே, கண்ணியமானவர்களே, வீட்டிலே தாய் தகப்பன் இருக்கிறார். உணவிலே ருசி இருந்தால், உப்பு இருந்தால், அழகாக இருந்தால் அந்த தகப்பன் சாப்பிடுவார். பிள்ளைகளும் அப்படித்தான், ருசி இருக்கின்ற போது அந்த பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு தாயா பெற்றோர் எப்போது தெரியுமா சாப்பிடுவார்? தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் உணவு மிஞ்சியிருந்தால் தாய் சாப்பிடுவார். முதலாவது தாய் சமைப்பால், ஆனால் கடைசியாகத்தான் தாய் சாப்பிடுவார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே சில தாய்மார்கள் எத்தனையோ நேரங்களிலே சாப்பிடாமல் சாப்பிட்டதை போன்று நடித்திருப்பார். ஒவ்வொரு உங்களுடைய தாயகத்தை கேட்டு பாருங்கள், உம்மா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை சாப்பிட்டதை போன்று நடித்திருக்கிறீர்கள். நான் சாப்பிடவில்லை என்று என்னுடைய குழந்தை விளங்கிவிட்டால், என்னுடைய குழந்தை அறிந்து விட்டால், குழந்தை சாப்பிட்டது கூட அந்த குழந்தைக்கு அதாவது ஏறுக்காமல் போய்விடும். அந்த குழந்தைக்கு அது கூட கவலையாக இருக்கும் என்று சொல்லி அந்த தாய் எத்தனையோ விடுத்தங்களிலே அவளுக்கு வந்த கஷ்டங்களை கூட தனது குழந்தையிடத்திலே செல்லாமல் தாய் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உறவுதான் அந்த பெற்றோருடைய உறவாக இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு மனிதன் குர்ஆனை ஓத தெரியாது, குர்ஆனை பக்கம் பக்கமாக திரட்டுகிறார், ஜுது ஜுதுவாக திரட்டுகிறார், சூரா சூராவாக திரட்டு. அதை பார்க்கின்ற போது அல்லாஹ் அவருக்கு நன்மை எழுதுகின்றான். ஒரு மனிதன் கஃபத்துல்லாஹை தன்னுடைய கண்ணால் பார்த்துக் கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். அதுபோல் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யவில்லை, பெற்றோருடைய முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறான், கண்ணியமானவர்கள், அதற்கு அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே பெற்றோரை நோவினை செய்தால் அல்லாஹ் அதற்குரிய தண்டனை மறுமையே தருவான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அசாபு கிடைக்கக்கூடிய ஒரு குற்றம் இருக்கும் என்றால் பெற்றோரை நோவினை செய்கின்ற குற்றம் தான். பெற்றோருடைய மனதை நியோகினை செய்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு தண்டனையை தந்து விடுவான். அதனால் தான் சொல்வார்கள், பிர்ருல் வாலிதை தீனுன் வதை, பெற்றோரை கவனிப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது தீன் மார்க்கம். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை செய்யாவிட்டால் குற்றம் என்பது முதலாவது மார்க்கம். இரண்டாவது தெய்ன் கடன். கண்ணியமானவர்களே, இந்த கடலை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு காலம் நாங்களும் தகப்பனாகுவோம், ஒரு காலம் நாங்களும் பொறுப்புதாரியாகுவோம், எங்களுக்கு கீழே மூணு நாலு பிள்ளைகள் எல்லாம் தருவான், அந்த பிள்ளைகளை வைத்தெல்லாம் எங்களை சோதிப்பான். இன்று நாம பார்க்கிற இந்த காலத்திலே கண்ணியமானவர்களே, மிகவும் பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். தனக்கு கிடைத்த ஒரு அழகான மனைவி வைத்துக் கொண்டு பெற்றோரை தன்னுடைய தாயை ஒதுக்குகின்ற காலம், தனக்கு கிடைத்திருக்கின்ற நண்பர்மாரை வைத்துக் கொண்டு தன்னுடைய தகப்பன்மாரை ஒதுக்குகின்ற காலம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான ஒரு காலம் வந்தால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை வைத்துக் கொண்டு தகப்பனை ஒதுக்கினால் அல்லது தனக்கு கிடைத்த மனைவி வைத்துக் கொண்டு தாயை ஒதுக்கினால் அல்லாஹுடைய அதாப், அல்லாஹுடைய சோதனை எப்படி தெரியுமா வரும்? சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு நூலிலே அதாவது பல மணிகள் பின்னப்பட்டு கீழே விழுந்து அந்த மணிகள் செதறி போவதை போன்று அல்லாஹுடைய சோதனைகள் வரும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவதாக நாம் இந்த தாய் சகப்பருடைய அதாவது செய்யக்கூடிய கடமைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மிகவும் முக்கியமான கடமை தாய் சகப்பருக்கு அவரை துவா செய்ய வேண்டும், அவருடைய துவாக்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தாய் சகப்பனுக்கு செய்யக்கூடிய துவா, தாய் சகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் போய்ச்சிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தாய் சகப்பனுடைய உடன்படிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. அடுத்து சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெற்றோர் உங்களுடைய ஹயாத்தோடு இல்லையோ அந்த பெற்றோருடைய நண்பன்மார்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது உங்களை பெற்றோரை கவனித்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெற்றோர்கள் அவருடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதையும் இஸ்லாம் மிகப்பெரிய நன்மையான காரியமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுவை அன்றி நாங்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் பலா தகுல்லஹுமா உஃபின், அவங்களுக்கு ஹீ என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். கண்ணியமானவர்களே, ஒரு காலம் வரும், சின்ன பிள்ளைகளை போல் எங்களுடைய பெற்றோர் நடந்து கொள்வார்கள், சாப்பிடக்கூடிய இடத்திலேயே மலம் கழிப்பார்கள், சிறுநீர் கழிப்பார்கள், அந்த இடத்திலே அவர்கள் தூங்குவார்கள். ஆனால் பிள்ளையாப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது சீ என்று கூட எங்களுடைய வாயால் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வலா தன்ஹருஹுமா, அவர்களை வெறுக்கவும் வேண்டாம் விரட்டவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்களுக்கு நீங்கள் எப்படி தெரியுமா பேசணும்? வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவரோடு சங்கையான வார்த்தையால பேசுங்க. கரீமா என்றால் அல்லாஹ்வுடைய சிபத்துகள்ல ஒன்று சங்கையானவன், அல்லாஹ் கண்ணியமானவன். அந்த சிபத்தை அல்லாஹ் பெற்றோடு பேசக்கூடிய சிபத்தாக அல்லாஹ் தருகிறான். எந்த வார்த்தைகளை பேசினா எங்கட தாய் சாப்பன் மனது குளிருமோ, எந்த வார்த்தையை பேசினா எங்கட தாய் சாப்பன் சந்தோஷப்படுவாங்களோ, அப்படியான வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் சாப்பனோடு பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஃபிழு லஹுமா ஜனாஹஸ்ஸுல்லி மினர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இறக்கையை, இரக்கம் என்ற அந்த கருணை என்ற மிக முக்கியமான ஒரு தன்மையை நீங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி கொடுங்கள், வெளிப்படுத்துகிறீர்கள் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அந்த ரெண்டு அந்த பெற்றோர்களோடு நீங்கள் மரியாதையானவர் நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். சிறிய காலத்திலே உங்களை அவர்கள் பாலாக்கி, உங்களுக்கான இரக்கம் காட்டி, உங்களுக்கான எவ்வளவு தியாகங்கள் செய்து வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெற்றோர்கள் பட்ட துன்பத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்களுக்கு துவா செய்யுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத் தான் எங்களுடைய பெற்றோரை நாங்கள் கவனிப்பது. கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. எங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இல்லை என்றால், அவர்கள் மௌத்தாகிவிட்டால் அவருடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். சில உடன்படிக்கைகள் அவருடைய வாயால் வந்திருக்கும், சில உடன்படிக்கைகள் அவருடைய வாழ்க்கையினூடாக இருக்கும். சில பெற்றோர் நல்ல முறையிலே வாழ்ந்து விட்டு போயிருப்பார்கள், ஆனால் அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய கௌரவத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே பிள்ளைகள் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவருடைய உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்பதாகத்தான் ஒவ்வொரு குழந்தைகள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த உறவை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, சிலர்கள் என்ன செய்கிறார்கள், தனக்கு கிடைத்த மனைவியை வைத்துக் கொண்டு பெற்றோரை ஒதுக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, தனக்கு கிடைத்திருக்கின்ற அழகான ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு பெற்றோர் இருக்கின்றார்கள். ஒன்றை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய தாயுடைய அழகு போனது, எங்களுடைய தாய் முழுமையடைந்தது, எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்தார், தாய் அழகானவள், தாய் அழகானவள் என்று தெரிந்துதான் எங்களுடைய தகப்பன் அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார். ஆனால் 5-6 குழந்தைகளை ஒரு தாய் பிறக்கின்ற போது அந்த தாயுடைய அழகு அப்படியே போகின்றது. அந்த தாய் எங்களுக்காக வேண்டிய அழகை கூட இழந்திருக்கிறார். ஆனால் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு கிடைத்த உறவுகளை வைத்துக் கொண்டு, இடையிலே புகுந்த உறவுகளை வைத்துக் கொண்டு தாய் சாப்பிடி ஒதுக்குவோம் என்றால் அல்லாஹுடைய தண்டனை வரும். கண்ணியமானவர்களே, ஒன்றை ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த உறவுகள் குறுக்கிட்டாலும், எப்படியான பணங்கள் வந்து குறுக்கிட்டாலும், எங்களுடைய தாய் சாப்பனோடு நடந்து கொள்கின்ற முறையிலே நாங்கள் வேறுபடக்கூடாது. சிறுகாலத்தில் எப்படி தாய் சாப்பனை பார்த்தோமோ அந்த முறையிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணம் இருக்கிறதே ஒரு மனிதனை பல கோணத்தில் மாற்றக்கூடியது. பணம் என்னிடத்தில் இருந்தா நான் ஒரு பணக்காரன், பணத்தை நான் இன்னொருத்த வாங்கினா நான் கடனாளி, பணம் எனக்கு இல்லையா நான் ஏழை, பணத்தை நான் அதிகம், அதாவது பணத்தின் மீது நான் அதிகமாக ஆசை வைக்கிறேனா நான் பேராசை பிடித்தவன், பணம் இருக்கிறது நான் செலவழிக்க இல்லையா நான் கஞ்சன். இப்படி பணம் ஒரு மனிதனை பல கோணத்திலே மாற்றக்கூடியது. எனவே பணம் கிடைக்கின்ற போது, எங்களுக்கு அழகான மனைவி கிடைக்கின்ற போது, எங்களுடைய பெற்றோரை ஒதுக்கி விடாதீர்கள், எங்களுடைய பெற்றோரை துரட்டி விடாதீர்கள், பெற்றோர்களுக்கு என்று வேறு இடங்களை கொடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெற்றோரை பாருங்கள், அவருடைய துவாவோடு வாருங்கள். முந்தைய ஒரு காலம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோரை கவனிப்பதற்காக, பார்ப்பதற்காக, அவர்களை பேசுவதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவார்கள். ஆனால் இந்த அந்த நேரம் எல்லாம் எங்கேயோ வீணடிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, போனிலும் கம்ப்யூட்டரிலும் வீணாக நேரங்களை பாதையிலும் இருந்து கொண்டு கழிக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். வரக்கு எடுபட்ட காலம், வீட்டில் இருந்து பக்கத்திலே இருக்கும் பள்ளிவாயில் ஆனால் நடந்து வருவதற்கு மனம் கொடுக்காது, நடையுடைய வரக்கத்தை அவள் அடுத்து விட்டான், பைக்கிலே தான் பள்ளிக்கு வருகிறோம். இப்படியான ஒரு காலத்திலே வாழும் கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோர் என்ற உறவுகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அந்த சோதனை சாதாரணமான ஒரு சோதனையாக இருக்கும். அந்த சோதனை எங்களை மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவியை, எங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஊர்வாசிகளை, எங்களுடைய ஊரை, பக்கத்தூரை, எல்லாவற்றையும் பாதிக்கும். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த தண்டனைகள், பெற்றோரை பார்க்காமல் விடுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் பல வகையான தண்டனைகளுக்கு ஆளாகுவோம். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ள, பெற்றோருடைய துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அமல்களிலே மிகவும் சிறந்த அமல் எது, அல்லாஹுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதான் கேட்டுவிட்டால் உடனே ஜமாத்தாக தொழுது கொள்வது, இதுதான் அல்லாஹுக்கு ஏற்பமான அமல். இரண்டாவது அந்த மனிதர் கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதை, உங்களுடைய பெற்றோரை கவனிப்பது, பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்வதுதான் உங்களுக்கு சிறந்த அமல். அமல்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று 3 முறை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இரண்டாவது ஹுகூகுல் வாலிதை, பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோருக்கு தொந்தரவு கொடுப்பது, பெற்றோருடைய மதுவாவை பெற்றுக் கொள்வது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, அது ஒரு பெரும் பாவம், அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத ஒரு பெரும் பாவம், அல்லாஹ் கோபம் அடைந்த ஒரு பெரும் பாவம், இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கின்ற ஒரு பெரும் பாவம். எனவே இப்படிப்பட்ட பாவங்களை யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடத்தம் சொன்னார்கள், அதாவது பாவங்களிலே பெரும் பாவம் ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை ஏசுவதுன்னு சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது பிள்ளைகள் பெற்றோரை ஏசுவார்களா? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஏசுவார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு குழந்தை இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பாடசாலைக்கோ வேறு இடங்களுக்கோ செல்கின்றார்கள், செல்லுகின்ற போது ஏதாவது ஒரு தப்பு தவறை செய்கிறார், செய்ததற்கு பின்னால் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பிள்ளை அப்போது அடுத்த பிள்ளைக்கு ஏசுகிறது. ஏசுகின்ற போது அடுத்தவன் என்ன செய்கிறான்? உடனே இந்த பிள்ளைக்கு ஏசாமல் இந்த பிள்ளையுடைய பெற்றோரை இழுத்து ஏசுகிறார். உன்னுடைய வாப்பா, உன்னுடைய உம்மா என்று அவர்களை இழுத்து அவர் ஏசுகிறார் என்றால், நீங்கள் இந்த ஏசை உங்களுடைய காரியத்தினுடாக, உங்களுடைய கெட்ட காரியத்தினுடாக ஏசி வாங்கி கொடுத்திருக்கிறேன், இதுதான் உங்களுடைய பெற்றோருக்கு ஏசுவது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடசாலை செல்ல பிள்ளைகள் நாங்கள் ஆரம்பத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். காலையிலே இரவிலே எங்களுக்கு அவன் இந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டால், அதிகாலையில் எழுந்து எங்களுக்கு அவனை காலை உணவை சமைத்து தந்தால், எங்களுடைய கையிலே பணத்தை தந்தால், எங்களுடைய வேர்க்கை சுப்புர பண்ணினால், எங்களுடைய உடுப்பை ஐம்பண்ணினால், இந்த தாய்க்கு செய்யக்கூடிய நல்லுபகாரமா இது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாயால் ஏசுவதும் ஒன்றுதான், நாங்கள் ஏசாமல் எங்களுடைய காரியத்தினுடைய அவருக்கு ஏசி வாங்கி கொடுப்பதும் அந்த தாய் சாப்புடைய மனதை உடைப்பதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல உறவு இந்த பெற்றோர் என்ற உறவு. இந்த பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி அல்லாஹுடைய மிகவும் விசாலமான துவக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றோடு மௌத்து வரைக்கும் சேர்ந்து நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, நல்ல பிரஜைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை உன் தனிப்பு கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.